பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, விமான நிலையம் ஒன்றில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வுடன் இன்றைய நம் சிந்தனைகளை ஆரம்பிப்போம்.
விமான பயணத்திற்கென காத்திருந்தவர்கள் பொறுமை இழக்க துவங்கினர். அவர்கள் செல்ல வேண்டிய விமானம் அரை மணி நேரம் தாமதமாக புறப்படும் என்று சொல்லி ஒரு மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது. எனவே எல்லா பயணிகளும் எரிச்சல் அடைந்தனர். பார்க்கும் அனைத்து பணியாளர்களிடமும் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். பணியாளர்களும் செய்வதறியாது ஓடி ஒளிந்தனர். ஒரே ஒரு பணிப்பெண் மட்டும் பயணிகளிடம் அன்பாக பொறுமையாக பேசி அவர்களை ஓரளவு சமாதானப்படுத்தினார். ஒரு வழியாக விமானத்தில் அனைவரும் ஏறி அமர்ந்தனர். விமானத்திற்குள்ளும் அந்த பணிப்பெண் மட்டும் அனைவரிடமும் தொடர்ந்து கனிவுடன் நடந்து கொண்டார். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பயணி அப்பெண்ணிடம், "நான் உங்கள் நிறுவனத்திற்கு உங்களை பற்றி எழுதி உங்களுக்கு பதவி உயர்வு தரும்படி சிபாரிசு செய்யப் போகின்றேன்" என்று கூறினார். அதற்கு அப்பெண், "சார், நான் இந்த நிறுவனத்திற்காக பணியாற்றவில்லை, இயேசுவுக்காக பணியாற்றுகின்றேன். இன்று காலை நானும் என் கணவரும் எழுந்ததும் ஒன்றாக ஜெபித்தோம். இன்றைய விமானப் பயணம் எவ்வகையில் அமைந்தாலும் சரி, அப்பயணத்தில் நான் இயேசுவின் பிரதிநிதியாக செயலாற்ற வேண்டும் என்று இருவரும் ஜெபித்தோம்" என்று கூறிய பின் அப்பெண் தன் கனிவு பணியை தொடர்ந்தார்.
அப்பெண் செய்ததோ விமான பணிப்பெண் என்ற வேலை, ஆனால் அதை அவர் செய்த விதம் அந்த வேலையை ஓர் அழைப்பாக மாற்றியது. அன்பு இதயங்களே, அழைப்பை பற்றி பேச எத்தனையோ அற்புதமான எடுத்துக்காட்டுகள் இருக்கும்போது, ஒரு விமான பணிப்பெண் தன் கடமையை செய்ததை முன்னிறுத்தி நான் அழைப்பை பற்றி பேசுவதை ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். கொடுத்த பணியை முழுமையாக செய்வதும், வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பணியின் வழியே கடவுளை பறைசாற்றுவதும் தானே அழைப்பு. அன்பு நெஞ்சங்களே, அழைப்பு என்ற வார்த்தையை கேட்டதும் நாம் அதற்கு தேவ அழைத்தல் என்ற ஓர் ஆன்மீக வண்ணம் பூசி உயரத்தில் வைத்து விடுகின்றோம். அழைப்பு என்ற எண்ணத்தை நம் அனுதின வாழ்விலிருந்து அந்நியப்படுத்தி விடுகின்றோம். எனவேதான் இந்த விமான பணிப்பெண் நிகழ்வை அழைப்பு என்ற கோணத்தில் சிந்திக்க நாம் தயங்குகின்றோம். இந்த ஞாயிறன்று அன்புள்ளங்களே, அழைப்பு என்ற எண்ணத்தை சரியான கண்ணோட்டத்தில் புரிந்து கொள்ள, அதை நம் தினசரி வாழ்வின் ஒரு அங்கமாக சிந்திக்க நமக்கு ஒரு அழைப்பு தரப்பட்டுள்ளது.
விவிலியம் முழுவதும் நாம் காணும் பெரும்பாலான அழைப்புகள் கோவிலில் இறைவனின் சந்நிதியில் வந்தவை அல்ல. அவை சாதாரண தினசரி நிகழ்வுகளில் வந்தவை என்பதை விவிலியம் மீண்டும் மீண்டும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்தவர்களை கொல்வதற்கு அல்லது கைது செய்வதற்கு வெறிகொண்டு குதிரையில் விரைந்து கொண்டிருந்த பவுலை அந்த குதிரையிலிருந்து கீழே தள்ளி இயேசு அழைத்தார். மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை இயேசு அந்த மீன்பிடி படகில் நின்றபடி அழைத்தார்.
அன்புக்கு பணி செய்ய எனக்கு ஒரு அழைப்பு, அருகதே நான் இல்லை என்பதே தவிப்பு. அன்புக்கு பணி செய்ய எனக்கு ஒரு அழைப்பு.
அன்பு இதயங்களே, பேதுருவை இயேசு அழைக்கும் அந்த நிகழ்வு நடைபெறும் இடம் கெனசரேத்து ஏரி என்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார். பல்லாயிரம் மீனவர்களின் வாழ்வு ஆதாரமாக விளங்கிய கெனசரேத்து ஏரியில் பேதுருவை சந்திக்க இயேசு வருகின்றார். நற்செய்தியாளர் லூக்கா விவரிக்கும் இந்த காட்சியை நாம் சிறிது அசைப்போடுவோம். இயேசு ஏரிக்கரை ஓரமாக நிற்கின்றார். மலைப்பொழிவில் அவர் சொன்னதை கேட்டு மனதை பறிகொடுத்தவர்கள் இன்னும் பலரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தனர். எனவே திரளான மக்கள் இயேசுவை நெருக்கிக் கொண்டிருந்தனர் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. அப்போது இயேசு சில புதுமைகளையும் ஆரம்பித்து வைக்கின்றார். சீமோனின் படகில் இயேசு ஏறியது முதல் புதுமை. இயேசுவை பற்றி முன்பின் அறியாதவர் சீமோன். அவர் வழக்கம்போல் மீன்பிடிக்க வந்தவர். அதுவும் முந்தைய இரவு முழுவதும் உழைத்தும் ஒரு பயனையும் காணாமல் மனம் நொந்து போய் அமர்ந்திருந்தார் பேதுரு. மீன்பிடிப்பு இல்லை என்றால் வருமானம் இல்லை, வீட்டில் உணவுக்கு வழி இல்லை. இப்படி தன் சொந்த கவலையில் மூழ்கியிருந்த சீமோனின் படகு அசைகின்றது. நிமிர்ந்து பார்க்கும் சீமோனுக்கு ஆச்சரியம், கொஞ்சம் கோபமும் கூட இருந்திருக்கும். முன்பின் தெரியாத ஒரு புது மனிதர் அவரது படகில் அவரது உத்தரவு இல்லாமல் ஏறியிருந்தார்.
முன்பின் அறிமுகமில்லாத ஒருவர் முன்னறிவிப்பு ஏதுமில்லாமல் நம் வாழ்வில் நுழைந்த அனுபவம் நம்மில் பலருக்கு இருக்கலாம். இந்த நுழைவு நல்ல விளைவுகளை உருவாக்கினால் வாழ்நாள் முழுவதும் அழகான ஒரு நட்புறவு மலரும். இந்த நுழைவு தேவையற்ற ஒரு குறுக்கீடாக அமைந்தால் பிரச்சனைகள் என்ற களைகள் வெட்ட வெட்ட வளரும். உரிமையோடு சீமோனின் படகில் நுழைந்த இயேசு சீமோனின் வாழ்விலும் நுழைந்தார். புதுமையை ஆரம்பித்து வைத்தார். தன் படகிலிருந்து இயேசு போதித்தவற்றை சீமோனும் கேட்டார். இரவு முழுவதும் முயற்சிகள் செய்தும் மீன்பிடிப்பு இல்லையே என்ற தன் கவலைகளில் மூழ்கியிருந்த சீமோனின் உள்ளத்தில் இயேசுவின் வார்த்தைகள் மாற்றங்களை உருவாக்க ஆரம்பித்தன. சீமோனின் படகை தன் பிரச்சார மேடையாக பயன்படுத்திவிட்டு இயேசு அவர் வழியே போயிருந்தால் புதுமை தொடர்ந்திருக்காது. தன் சொந்த பயனுக்காக மற்றவரை பயன்படுத்திவிட்டு பிறகு மறைந்து போகும் பழக்கம் இயேசுவுக்கு கிடையாது. சீமோனின் படகில் ஏறியது மட்டுமல்லாது அதை கரையிலிருந்து ஏரிக்குள் கொண்டு செல்ல கட்டளையிடுகின்றார்.
அன்பு இதயங்களே, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போகும்படி இயேசு கட்டளையிடுகின்றார் என்று இன்றைய நற்செய்தியில் வாசிக்கின்றோம். அவ்விதம் ஆழத்திற்கு செல்லும் படகில் அவரும் உடன் இருக்கின்றார். ஆழத்திற்கு செல்வது எளிதான காரியம் அல்ல. ஆழத்திற்கு செல்வதற்கு ஏகப்பட்ட தயக்கங்கள் நமக்குள் எழலாம். குறிப்பாக எதையுமே மேலோட்டமாக சிந்திப்பதும் மேம்புல் மேயும் மனநிலையோடு வாழ்வதும் சிறந்ததென கூறும் இன்றைய பாடங்களுக்கு எதிராக எதையும் ஆழ அறிந்து செயல்படுவதற்கும் ஆழமான அர்ப்பண உணர்வோடு வாழ்வதற்கும் தனிப்பட்ட துணிச்சல் தேவை. மேலும் ஆழத்திற்கு செல்லுமாறு பணிக்கும் ஆண்டவன் நம்மோடு வரும்போது துணிந்து செல்ல முடியும். அன்பு இதயங்களே, அத்தகைய நம்பிக்கைக்காக நாம் ஜெபிப்போம்.
அன்பென்னும் கொடையால் மனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்ததே எங்கள் அருள் வாழ்வின் வழி காட்டியே.
எனதருமை அன்புள்ளங்களே, முன்பின் தெரியாத தன்னை நம்பி தனது சொல்லுக்கு கட்டுப்பட்டு படகை ஆழத்திற்கு கொண்டு சென்ற சீமோனின் எளிய வெள்ளை உள்ளம் இயேசுவை கவர்ந்திருக்க வேண்டும். தங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும் கள்ளமற்ற உள்ளங்களை சொந்த லாபங்களுக்காக பயன்படுத்தும் தலைவர்களை வரலாற்றில் பார்த்திருக்கின்றோம். இயேசுவின் எண்ணங்கள் வேறுபட்டவை. சீமோனை இன்னும் தன் வயப்படுத்த அவர் வழியாக இன்னும் பலரை தன் வயப்படுத்த நினைத்தார் இயேசு. சீமோனை மனிதரை பிடிப்பவராக்குவதற்கு முன் புது வழியில் மீன்பிடிக்கும் வழியை சொல்லித்தர விழைந்த இயேசு ஏரியில் வலைகளை வீசச் சொன்னார்.
இயேசு விடுத்த இந்த கட்டளையை கேட்டு சீமோனும் அவரை சுற்றியிருந்தோரும் அதிர்ச்சியும் எரிச்சலும் அடைந்திருக்கலாம். மீன்பிடிக்கும் தொழிலில் பல ஆண்டுகள் ஊறி தேர்ந்த அவர்களது திறமையையும் அனுபவத்தையும் கேலி செய்வது போல் இருந்தது இயேசுவின் கட்டளை. சீமோன் நினைத்திருந்தால் இயேசுவிடம் இப்படி சொல்லியிருக்கலாம், ஐயா, இந்த பகல் நேரத்தில் நாங்கள் வலை வீசினால் பார்ப்பவர்கள் எங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. என்ன செய்வதென்பதை நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் என்று பேதுரு தன் நிலைப்பாட்டை நல்லவிதமாக கூறியிருக்கலாம். மாறாக கள்ளம் கபடமற்ற சீமோன் தன் இயலாமையையும் இயேசுவின் மீது தனக்கு உருவாகியிருந்த நம்பிக்கையையும் இவ்விதம் சொல்கின்றார்.
சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் என்று இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, நல்ல பல பாடங்களை இந்த கூற்றில் நாம் கற்றுக்கொள்ளலாம். உண்மையை எவ்வித பூச்சமில்லாமல் சொல்வது, சொல்பவரது பின்னணியை பற்றி எடை போடாமல் அவர் சொல்வதற்கு மதிப்பு கொடுப்பது என்ற பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சீமோனின் நம்பிக்கை வீண் போகவில்லை அன்பர்களே. வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் அந்த பகல் நேரத்தில் பிடிபட்டன. மீன்பிடிப்பை கண்டதும் சீமோனின் சொல்லும் செயலும் ஆச்சரியத்தை தருகின்றன.
இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார்.
அன்பு இதயங்களே, புனித பேதுரு மட்டுமல்ல, இறைவாக்கினர் எசாயா, திருத்தூதர் பவுல் என்ற இந்த மூன்று விவிலிய தூண்களும் உள்ள தாழ்ச்சியோடு தங்களை பற்றி கூறும் வார்த்தைகளை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் தாங்கி வருகின்றன. முதல் வாசகத்தில் இறைவனின் மாட்சியை கண்ணாரக் கண்டு எசாயா கூறும் வார்த்தைகள் இதோ.
தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான்.
இரண்டாம் வாசகத்தில் இயேசு திருத்தூதர்கள் பலருக்கு காட்சியளித்ததை வரிசைப்படுத்திச் சொல்லும் பவுல் இறுதியாக தனக்கும் அவர் தோன்றினார் என்பதை இவ்வாறு கூறுகின்றார்.
எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் திருத்தூதர்களிடையே மிக கடையவன், திருத்தூதர் என அழைக்கப் பெற தகுதியற்றவன். ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன். ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான்.
அன்பு இதயங்களே, ஏசையா, பவுல், பேதுரு என்ற மூவருமே தங்களை பற்றி கொண்டிருந்த உண்மையான தெளிவிலிருந்து பேசிய வார்த்தைகள் இவை. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித் தருகின்றது. தாழ்ச்சி அல்லது பணிவு என்பது உள்ள நிறைவிலிருந்து, உண்மையான தெளிவிலிருந்து வரும்போதுதான் உண்மையாக இருக்கும், உண்மையாக ஒலிக்கும் என்பதே அந்த பாடம். அன்பு இதயங்களே, அகந்தையில் சிக்கி கிறிஸ்துவர்களை அழித்து வந்த சவுல் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு திருத்தூதர் பவுலாக மாறிய பின் உண்மையான உள்ள நிறைவோடும் பெருமையோடும் அதே நேரம் பணிவோடும் சொன்ன வார்த்தைகள் நமது சிந்தனைகளை இன்று நிறைவு செய்யட்டும்.
கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் பிரிவு 12. கிறிஸ்து என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்வேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கின்றேன்.
கடவுள் நம் சார்பாயிருக்கும் போது அவரே நம் பக்கம் நிலையாயிருக்கின்ற போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கிறிஸ்துவின் அன்பினின்று நம்மை பிரிப்பது எது? எந்த சக்தி? இன்னலோ இடரோ சாவோ எதுதான் நம்மை பிரிக்க இயலும்? இயேசுவே, உம் வழியாய் வந்த கடவுளின் அன்பினின்று யாரும் எதுவும் நம்மை பிரிக்க முடியா. இந்நிலையில் நான் இருப்பது
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.